சீர்படுத்தும் புத்திமதிகள். வாலிபனே உனக்கு.
Can you tell me why the girls cover their heads and you don't cover your heads?
பெண்கள் தலையிலே முக்காடிட்டுக் கொள்கிறார்கள், நீங்கள் முக்காடு போடுவதில்லை என்று சொல்ல முடியுமா?
There must be a reason. The girls have to be subject to you.
பெண்கள் உங்களுக்கு அடங்கி இருக்க வேண்டுமா?
Okay. I'll tell you something very important from 1 Corinthians 11.
1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
I think you know the answer.
உங்களுக்கு பதில் தெரியும் என்று நினைக்கிறேன்.
What if all of you were bold to reply, that means you know the answer.
எல்லாரும் சொல்லுவதற்கு தைரியமா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பதில் தெரிகிறது என்றுதான் அர்த்தம்.
Because if you don't know the answer, you won't be so bold to reply.
உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் தைரியமா நீங்கள் சொல்ல மாட்டீர்கள்.
1 Corinthians 11, it says,
1 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 3.
3rd வசனம்.
I want you to understand that Christ is the head of every man. Man is the head of woman. God is the head of Christ.
ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
So there is an order.
ஆகவே இங்கே ஒரு முறை இருக்கிறது.
God on top.
மேலே தேவன்.
The Father.
பிதா.
Christ underneath.
அதற்கு கீழாக கிறிஸ்து.
Man underneath.
அதற்கு கீழாக மனுஷன்.
And woman underneath.
அதற்கு கீழாக ஸ்திரீ.
There are 4 levels.
நான்கு நிலைகள் இங்கே இருக்கிறது.
At the same time.
அதே நேரத்திலே.
There are also just 2 levels.
இரண்டு நிலைகளும் இருக்கிறது.
God and Christ, Father and Christ are equal.
தேவனும் கிறிஸ்துவும் அல்லது பிதாவும் குமாரனும் சமமாக இருக்கிறார்கள்.
And man and woman are equal.
புருஷனும் ஸ்திரீயும் சமமாக இருக்கிறார்கள். ஒரு விதத்தில் சொல்ல போனால் இரண்டு நிலைகள் தான் இருக்கிறது.
Father and Christ and man and woman.
பிதாவும் கிறிஸ்துவும் புருஷனும் ஸ்திரீயும்.
But here you read of 4 levels.
ஆனால் இங்கே நாம் நான்கு நிலைகளை வாசிக்கிறோம்.
That doesn't mean that Jesus Christ is inferior to the Father.
உடனே இயேசு கிறிஸ்து பிதாவை காட்டிலும் கீழானவர் என்று பொருள் அல்ல.
And it doesn't mean that woman is inferior to the man.
அதே போல ஸ்திரீயும் புருஷனை காட்டிலும் தாழ்ந்தவள் என்று பொருள் அல்ல.
But for the purpose of salvation,
ரட்சிப்பின் நோக்கத்திற்காக
Jesus Christ voluntarily submitted to the Father.
இயேசு கிறிஸ்து தானாக மனமுவந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார்.
And what he is saying is that in the God's purpose in the church, the woman must voluntarily submit to the leadership of the man.
அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சபை என்கிற இந்த ஊழியத்திலே ஸ்திரீயானவள் மனமுவந்து தானாக புருஷனுடைய ஆளுகைக்கு அடங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
சோ when a woman covers her head,
ஒரு ஸ்திரீ தன் தலையை முக்காடிட்டுக் கொள்ளும் பொழுது,
she is saying that man is my head and man must be covered.
புருஷன் எனக்கு தலையா இருக்கிறான், என்னுடைய தலை மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறாள்.
And it says in verse 7, the woman is the glory of the man and the glory of the man must be covered in the church.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், ஸ்திரீ ஆனவள் புருஷனுக்கு மகிமையாய் இருக்கிறாள் என்று பார்க்கிறோம். ஆகவே சபையிலே அவள் தன்னை முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும்.
Glory of man must be covered.
புருஷனுடைய மகிமை மூடப்பட்டிருக்க வேண்டும்.
So the woman covers her head.
ஆகவே ஸ்திரீ ஆனவள் தன்னுடைய தலையை முக்காடிட்டுக் கொள்கிறாள்.
But the man should not cover his head because he is the image and glory of God and the glory of God must not be covered in the church.
புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடினாலே சபையிலே தேவனுடைய சாயல் மகிமை மறைக்கப்படக்கூடாது. ஆகவே புருஷன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை.
Then it says in verse 10 that covering is a symbol of authority that a woman has on her head.
10th வசனத்திலே பார்க்கிறோம், தலையை முக்காடிட்டுக் கொள்வது அதிகாரத்திற்கு கீழாக இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது.
Now supposing a woman is a very bossy woman and rules her husband at home and tries to control the church.
ஒரு ஸ்திரீ அவள் மிகவும் எல்லாரையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவளாய் வீட்டிலே புருஷனை அடக்கி ஆளுகிறாள், சபையிலேயும் வந்து எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குமானால்,
there are some women like that.
அதுபோல சில ஸ்திரீகள் இருக்கிறார்கள்.
And they usually flourish in some church where the elder is not strong.
குறிப்பாக மூப்பர் வலிமையுள்ள ஒரு மூப்பரா இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு செல்வாக்கு அதிகமாகி கொண்டு போகிறது.
And you read about one like that in Revelation chapter 2 in the church in Thyatira.
தியத்திரா சபையிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்திரீ அந்த சபையில இருந்தாள்.
She was probably the wife of the elder and they called her Jezebel.
அந்த ஸ்திரீனுடைய பேர் எசபேல். ஒருவேளை அந்த சபையின் மூப்பருடைய மனைவியாக இருந்திருக்கலாம்.
It wasn't a real name but it was a name God gave her.
உண்மையான பெயர் எசபேல் அல்ல, ஆனால் தேவன் அந்த அப்படிப்பட்ட ஸ்திரீக்கு கொடுத்த பெயர் எசபேல்.
Now what should such a woman do when she comes to the church?
இப்படிப்பட்ட ஸ்திரீ சபைக்கு வரும்பொழுது அவள் என்ன செய்ய வேண்டும்?
Should she cover her head or not?
அவள் தன்னுடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டுமா இல்லையா?
She should not cover her head.
அவள் தன்னுடைய தலையை முக்காடிட்டுக் கொள்ள கூடாது.
Because she'll be a hypocrite.
அப்படி தலையை முக்காடிட்டுக் கொண்டால் அவள் மாய்மாலக்காரியா இருப்பாள்.
She covers her head saying I'm submissive and actually in her home and the church she's not submissive, she's telling a lie.
சபைக்கு வரும்பொழுது முக்காடிட்டுக் கொண்டு நான் அடங்கி இருக்கிறேன் என்று சொல்வதும், ஆனால் வீட்டிலேயும் சபையிலேயும் எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகார தோரணை இருக்குமானால் அவள் சொல்லுவது உண்மை அல்ல, மாய்மாலம் பண்ணுகிறாள்.
And man, you young men, you're supposed to be the leaders, the young people in your church.
நீங்கள் உங்கள் சபையிலே உங்களை காட்டிலும் இளையவர்களுக்கு நீங்கள் தான் தலைவர்களாக இருக்க வேண்டும்.
Leader means an example and zealous to
தலைவன் என்று சொன்னாலே ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கென்று ஒரு வைராக்கியமாய் வாழ வேண்டும்.
So if you don't become a leader,
நீ ஒரு தலைவனாய் மாறவில்லை என்றால், தலைவனாய் இல்லை என்றால்,
you sit timidly there like a woman with your head bowed down.
ஒரு ஸ்திரீயை போல அப்படியே கூணி குறுக்க தலையை தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால்,
how should you come to the church?
You should நீ சபைக்கு எப்படி வர வேண்டும்?
You should cover your head and sit in the church.
நீ முக்காடு போட்டு கொண்டு தான் சபையில் உட்கார வேண்டும்.
Otherwise you're a hypocrite.
இல்லாவிட்டால் நீ ஒரு மாய்மாலம் பண்ணுகிறவன்.
Right or wrong?
நான் சொல்றது சரியா தப்பா?
Because when you don't cover your head,
உன்னுடைய தலையை மூடிக்கொள்ளாவிட்டால்,
you're saying God's made me a man, not a woman.
தேவன் என்னை ஒரு ஸ்திரியாக அல்ல, ஒரு ஆணாக புருஷனாக என்னை உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லுகிறாய்.
So I don't want to sit there timidly.
நான் பயந்து போய் ஒரு ஒரு பெண்ணை போல உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடாது.
Let the devil take over the church.
பிசாசு வேண்டுமானால் சபையை ஆண்டு கொள்ளட்டும், ஆளுகை செய்யட்டும்.
Some worldly brothers take over the church.
அவளக பிரகாரமான உறவுப்பர் சபையை ஆண்டு கொள்ளட்டும்.
The Lord is depending on you.
ஆண்டவர் உன்னை சார்ந்து இருக்கிறார்.
Because Christ is your head.
கிறிஸ்து தான் உனக்கு தலை.
So it says here.
இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
If you're a man, Christ is your head.
நீ ஒரு புருஷனா இருப்பாய் என்று சொன்னால் கிறிஸ்து தான் உனக்கு தலை.
So what I'm trying to say is,
நான் என்ன சொல்ல முற்படுகிறேன் என்றால்,
you young brothers must take more responsibility to be an example in the church.
சபையிலே நீங்கள் மாதிரியா இருப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு பொறுப்பை எடுக்க வேண்டும்.
A leader doesn't mean you have to be officially appointed as an elder.
தலைவர் என்று சொன்ன உடனே நீங்கள் முறைப்படி ஒரு மூப்பராக நியமிக்கப்பட வேண்டும் என்பது பொருள் அல்ல.
You know, when Jesus told Peter,
பேதுரு பார்த்து இயேசு சொன்னார்,
do you love me?
நீ என்னை நேசிக்கிறாயா?
Read in the last chapter of John.
யோவான் கடைசி அதிகாரத்திலே வாசிக்கிறீர்கள்.
Do you love me?
நீ என்னை நேசிக்கிறாயா?
Three times.
மூன்று முறை கேட்கிறார்.
He said, yes, I love you.
ஆம் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன்.
Then he said, take care of my lambs.
என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார்.
Feed my sheep.
என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக.
So anyone who has a burden to help the younger ones, that's a shepherd.
ஆகவே தன்னை காட்டிலும் வயதிலே குறைந்தவர்களுக்கு அவர்களை பராமரிக்கக்கூடிய மனது யாருக்கு இருக்குமானால் அவன் தான் ஒரு மேய்ப்பன்.
Are there people younger than you in your church?
உங்களுடைய சபையில் உங்களை கூட வயசுல குறைஞ்சவங்க இருக்காங்களா இல்லையா?
Yes or no?
இருக்காங்களா இல்லையா?
Younger than all of you?
உங்கள் எல்லாரையும் காட்டிலும் வயதிலே குறைந்தவர்கள் இருக்கிறார்களா?
There are 12-year-old, 10-year-old.
12 வயசு பையன்கள் இருக்கிறார்கள், 10 வயசு பையங்க இருக்காங்க.
You have to be an elder brother to them.
அவங்களுக்கு நீங்கள் மூப்பரா இருக்க வேண்டும்.
You don't have to be 30, 40 years old before you become an elder.
நீ ஒரு மூப்பனாய் மாறுவதற்கு 30, 40 வயது வரை காத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
You can't be an elder to somebody who's 30 years old.
ஆனால் 30 வயசா இருக்கிறவங்களுக்கு நீ ஒரு மூப்பனாய் இருக்க முடியாது.
But you can be an elder to someone who's 10 years old.
ஆனால் 10 வயசு 12 வயசு இருக்கக்கூடிய பையன்களுக்கெல்லாம் நீ மூப்பனாய் இருக்க முடியும்.
What do you mean by being an elder?
மூப்பனாய் இருப்பது என்ற என்ன அர்த்தம்?
That means you provide for them, take care of them.
அவர்களை பராமரிப்பது, அவர்களுக்கு வேண்டிய விலை கொடுப்பது.
See, when I had 4 boys,
எனக்கு 4 பையன்கள் இருக்கிறார்கள்.
When they were small,
அவள் சிறு பையன்களா இருக்கும் பொழுது,
if my wife and I had to go out of the home visiting someone sometime,
நானும் என்னுடைய துணைவியாரும் நாங்கள் வேறு ஒரு வீடுகளை சந்திப்பதற்கு நாங்கள் புறப்பட்டு போவது உண்டு.
My four small boys will be at home,
என்னுடைய நான்கு பையன்கள் வீட்டில் இருப்பார்கள்.
Then I would tell my 12-year-old son,
என்னுடைய 12 வயது மகனை பார்த்து சொல்வேன்,
okay, now you are the elder,
நீ தான் இப்பொழுது மூப்பன்.
See, the others are all smaller than you, 8 and 6 and 2 and all that.
மற்றவர்கள் எல்லாரும் 8 வயது 6 வயது 2 வயது உன்னை விட இளையவர்களா இருக்கிறார்கள்.
So you are the elder.
ஆகவே நீதான் அவர்களுக்கெல்லாம் மூத்த அண்ணன்.
How can a 12-year-old person be an elder?
12 வயசு பையன் மூப்பனா இருக்க முடியுமா?
Yes, because the others are younger than him.
ஏனால் மற்றவர்கள் எல்லாரும் உன்னை காட்டிலும் வயதிலே குறைவா இருக்கிறார்கள்.
So elder means that you're older than somebody.
மூப்பர் என்று சொன்னால் நீ மற்றவர்களை காட்டிலும் முதியவர் என்றார்.
So to be a head under Christ.
ஆகவே கிறிஸ்துவுக்கு கீழாக தலையா இருப்பது
உன்னை
காட்டிலும் வயதிலே குறைவா இருக்கிறவர்களை வழிநடத்தும்படியாக ஒரு தலைமத்துவத்தை பொறுப்பை கொண்டவனாய் இருப்பது. ஆகவேதான் நீங்கள் சபைக்கு தலையில வரும்பொழுது முக்காடு போடுவதில்லை.
Because you're saying God has made me a leader.
தேவன் என்னை ஒரு தலைவனாய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதன் மூலமாக யாருக்கு என்று சொன்னால் உங்களை காட்டிலும் வயதிலே குறைந்தவர்களுக்கு.
You must seek to encourage them.
நீங்கள் அவரை உற்சாகப்படுத்த முயற்சிக்க வேண்டும்.
You must be a good example for them.
நீ அவர்களுக்கு நல்ல ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும்.
Supposing you live in a bad way in the church, they'll follow your example.
நீ சபையிலே ஒரு கெட்ட மாதிரியாய் வாழ்வாய் என்று சொன்னால் அவர்களுடைய கெட்ட மாதிரியெல்லாம் பின்பற்றுவார்கள்.
You know that little children observe their older brothers very carefully.
உங்களுக்கு தெரியுமா சின்ன பிள்ளைங்க எல்லாம் சபையில அண்ணன் என்ன செய்யறாருன்னு ரொம்ப கூர்ந்து பாத்துக்கிட்டே
இருக்காங்க.
நீங்க செய்யறது போலவே அவங்களும் செய்யறாங்க.
And you know it says here in Matthew 18
மத்தேயு 18 சொல்லப்பட்டிருக்கிறது.
In verse 6
ஆறாம் வசனம்
Jesus spoke about you know that we don't conduct ourselves in a way that is an example to other children.
நாம் மற்ற பிள்ளைகளுக்கு மாதிரியாக நாம் இல்லை என்றால் நடந்து கொள்ளவில்லை என்றால்
if you cause one of these little ones to stumble
இந்த சிறியரிலே ஒருவனுக்கு இடர் உண்டாக்கினால்
it is better that you tie a heavy millstone round your neck and go and drown yourself in the depth of the sea
அவருடைய கழுத்திலே கனமுள்ள ஒரு இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் அமிழ்த்துவதுதான் உனக்கு நலமா இருக்கும்.
Oh, what a strong word that is.
எவ்வளவு கடினமான வார்த்தைகள் இவைகள்.
Jesus spoke so strongly.
இயேசு மிகவும் வலிமையாக கடினமாக பேசி இருக்கிறார்.
Imagine telling somebody go and tie a millstone round your neck and go and jump in the sea.
உன்னை கழுத்துல இயந்திரக்கல்லை கட்டிக்கிட்டு போய் கடல்ல போய் குதி என்று சொன்னால் எப்படி இருக்கும்?
Is this the meek and gentle Jesus speaking?
சாந்தமும் மனத்தாழ்மையுள்ள இயேசுவா இப்படி பேசுகிறார்?
Yeah, there is another side to Jesus which sometimes we don't think about.
ஆம், அடிக்கடி நாம் சிந்தித்து பார்க்காத இயேசுவுக்கு இன்னொரு பக்கம் உண்டு.
And he was very angry particularly with people who stumbled others
அவர் மிகவும் கோபமுள்ளவராய் குறிப்பாக மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்க கூடிய எந்த ஒரு மனிதனை குறித்தும் அவர் கடும் கோபம் கொள்கிறார்.
If you yourself fell into some sin Jesus is very merciful to you
நீயாக ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து விட்டால் உன் மீது தேவன் இரக்கமுள்ளவராய் இருப்பார்.
But if you stumble other people by your example
ஆனால் உன்னுடைய மோசமான மாதிரியினாலே மற்ற வாலிபர்களை உன்னை உங்களை விட வயதிலே குறைவர்களை மோசமாக மாதிரியாக இருந்தால் வழிவழி செய்தால்
put a heavy stone it says a heavy stone not ordinary one இங்கே heavy stone round and go and drown in the sea
எங்கே ஏதோ சாதாரண சின்ன கல்லை கட்டிட்டு விழுங்க என்று சொல்லவில்லை. இயந்திரக்கல், இயந்திரம் அரைக்க கூடிய கல், மாவாற்ற கல், அதை கட்டி கொண்டு குதிக்க வேண்டும்
என்று. In English it says very clearly not just a millstone but a heavy millstone
தமிழிலே விழும் இயந்திரக்கல் என்று மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாமத்திலே கனமான இயந்திரக்கல்லிலே கன எது ஜாஸ்தியோ அதை வாங்கி நீங்க கட்டிட்டு குதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு.
When you go into the sea you should not come up.
அந்த பொருள் என்னவோ கடல்ல குதிச்சா தப்பி தவறி கூட வெளியே வந்திர கூடாது.
Tie it properly around your neck so it doesn't become loose.
கட்டு அமிழ்ந்திராதபடி நல்லா நான் ஒரு சுருக்கு போட்டு நல்லா கட்டிக்கங்க.
So that you don't come up.
வெளியே வந்து விட கூடாது.
What a way to speak.
எப்படி பேசுறாரு பாத்தீங்களா ஆண்டவர்.
This is Jesus.
இயேசு பேசுகிறார்.
That is how seriously he takes a person who by his example or words stumbles some younger one
தன்னுடைய மாதிரியினாலே வாழ்க்கையினாலே அல்லது தன்னுடைய வார்த்தையினாலே உன்னை காட்டிலும் சிறியவர்களை இடர செய்கிற அந்த காரியமானது அவ்வளவு கொடியது என்பதை அவர் இந்த வசனத்தில் வலியுறுத்துகிறார்.
Let me give you an example
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு
Supposing you read a dirty book
நீ ஒரு அசுத்தமான ஒரு புத்தகத்தை வாசிக்கிற
book
sex புத்தகத்தை வாசிக்கிற என்று
and then you pass it on to somebody younger than you in the church
சபையில உன்னோட வயசு குறைவா இருக்கவங்க அந்த புத்தகத்தை கொடுத்து நீ படிடா அப்படினு கொடுக்கறாய்
or somebody else anybody your age also
யாரோ ஒருவனுக்கு நீ கொடுக்கறாய்
what should you do
நீ என்ன செய்ய வேண்டும்
last time you bought a sex book
போன முறை நீ செக்ஸ் புக்கை வாங்கினாய்
நெக்ஸ்ட் டைம் யூ கோ டு தி ஷாப்
அடுத்த முறை கடைக்கு போய்
வாட் ஷட் யூ பை
நீ என்ன வாங்க வேண்டும்
மில்ஸ்டோன்
ஏந்திரக்கல்
அண்ட் லுக் ஃபார் தி நியரஸ்ட் ரிவர்
பக்கத்துல எங்க ஆறு ஓடுதுன்னு பாருங்க
கெட் சம் ரோப்
கயிறு வாங்கிங்க
டை இட் ரவுண்ட் யுவர் நெக்
கழுத்தை சுத்தி நல்லா கட்டிக்கங்க
கோ அண்ட் ஜம்ப் தேர்
அந்த ஆத்துல போய் குதிச்சிருங்க
டோன்ட் சே பிரதர் ஜாக் செட் திஸ் சே ஜீசஸ் செட்
ஜாக் தான் இப்படி சொன்னாரு சொல்லி போய் குதிக்காதீங்க இயேசு சொன்னார்
Don't blame me.
என்னை குற்றப்படுத்த வேண்டாம்.
That is how seriously he takes.
அவ்வளவு சீரியஸாக ஆண்டவர் இதை எடுத்துக்
கொள்ளார். Does this mean Jesus was telling people to commit suicide?
ஜனங்கள் தற்கொலை செய்யலாம் என்று இயேசு சொல்கிறாரா?
You know one place where he said if your right hand offends you cut it off.
உன்னுடைய வலதுக்கு உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை வெட்டி போடு என்று இயேசு சொன்னார்.
If your right eye lusts pull it out.
உன்னுடைய வலதுக்கு இடர் உண்டாக்கி இச்சித்தால் அதை பிடுங்கி எறிந்து போடு.
Why was he using such strong language?
ஏன் இப்படிப்பட்ட கடினமான மொழியை பயன்படுத்தி சொல்கிறார்?
I've never heard a preacher speak like that.
எந்த ஒரு பிரசங்கியாரும் இதுபோல பிரசங்கித்ததை நான் பார்த்ததில்லை.
Some people think I speak strongly.
சில பேர் சொல்றாங்க ஜாக் ரொம்ப கடினமா பிரசங்கிக்கிறார்.
You haven't read Jesus. He was 100 times stronger than me.
நீங்கள் இயேசு பிரசங்கித்ததை வாசிக்கவில்லை. இயேசு என்னை காட்டிலும் 100 மடங்கு அதிக கடினமாய் பிரசங்கிக்கிறார்.
He called people vipers.
விரியன் பாம்பு குட்டிகளை என்று அழைக்கிறார்.
I've never called anybody viper.
நான் யாரையுமே விரியன் பாம்பு என்று அழைத்ததில்லை.
He called Peter Satan. Get away.
பேதுருவை பார்த்து சாத்தானே அப்பாலே போ என்று அழைக்கிறார்.
I have never called anybody Satan.
நான் யாரையும் சாத்தானே என்று நான் அழைக்கவில்லை.
See, there is another side of Jesus which we have not taken carefully.
இயேசுவுக்கு இன்னொரு பக்கம் உண்டு. அதை நாம் கவனமாக பார்க்கவில்லை.
And he was always saying that whenever people stumbled others.
எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்குகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த கடினமான வார்த்தைகளை சொன்னார்.
See, if you are tempted and you read some sex book and you repent God will forgive you
நீ சோதிக்கப்பட்டு ஒரு செக்ஸ் புத்தகத்தை வாசித்து நீ உணர்ந்து விட்டால் பாவம் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார்
but if you pass it on to another person
ஆனால் அதே செக்ஸ் புத்தகத்தை இன்னொருத்தருக்கு நீ கொடுப்பாய் என்றால்
then you need to buy a millstone
அப்படியே கண்டிப்பாக இயந்திரக்கல் நீ வாங்க வேண்டும்
see the point is if you want to ruin yourself go and ruin yourself
குறிப்பு என்னவென்றால் உன்னை நீயே அழித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தாராளமாய் போய் உன்னை அழித்துக் கொள்
but don't ruin somebody else ஆனால்
இன்னொருத்தனை கெடுக்காதே
Don't stumble some other person.
இன்னொரு நபரை இடறலடைய செய்யாதே.
Don't teach bad words to other people in your church.
உங்களுடைய சபையில இருக்கக்கூடிய மற்ற சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் போய் கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்காதீங்க.
Don't teach anybody in your church even those your own age.
உங்களுடைய என்னுடைய வயசுல தான் இருக்காங்க என்று சொல்லி அவங்களுக்கு கூட கெட்ட வார்த்தை சொல்லி கொடுக்க வேண்டாம்.
So what is the meaning of my head is not covered?
ஆகவே என்னுடைய தலை சபையிலே முக்காடிடப்படவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்?
I am a leader under Christ my head.
நான் என்னுடைய தலையாய் இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு கீழாக நான் ஒரு தலைவனாய் இருக்கிறேன்
when a woman covers her head
ஒரு ஸ்திரீ தன்னுடைய தலையை முக்காடிட்டுக் கொள்ளும்போது
saying I am looking at the example of the brothers they are my leaders in the church
சபையில் உள்ள சகோதரர்களே மாதிரியை நான் பார்க்கிறேன் அவர்கள்தான் எனக்கு தலைவர்கள் என்று சொல்கிறார்
that's right that's
சரிதான்
correct meaning of all the sisters sitting here covering their heads are saying we are looking at the brothers who are the leaders in our church
அதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தம் இங்கு இருந்த अनेक சகோதரிகள் முக்காடிட்டுக் கொள்ளும்போது என்னுடைய மாதிரிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்களை நாங்கள் மேல் நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்கிறார்கள்
okay the Sorry. man is the head of the woman
who's புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கிறார்
who is the head of the man
மனிதனுக்கு யார் புருஷனுக்கு யார் தலை
christ
கிறிஸ்து
so when you don't cover your head what are you saying
ஆகவே நீ தலையை மூடாமல் இருக்கும்போது என்ன சொல்கிறாய்
we are looking at jesus who is our head
எங்களுடைய தலையாக இயேசுவை நோக்கி பார்க்கிறோம் அந்த மாதிரியை
பின்பற்றுகிறோம்
அவருடைய மகிமை தலையில ஒரு சபையில ஒரு காலம் மூடப்படக்கூடாது முக்காடு போடாமல் தலை மூடாமல் சபைக்கு நீங்கள் வரும்பொழுது இதைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள்
That's why we don't even wear a cap when we sit in the church.
ஆகவே தான் நாம் சபையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது நாம் தொப்பி போடுவதில்லை
There's a meaning to it.
அதிலே ஒரு அர்த்தம் உண்டு
The point is are you living according to that meaning?
குறிப்பு என்னவென்றால் அந்த பொருளின்படி நீ வாழுகிறாயா
The most important thing for you is to be a leader.
மிக முக்கியமான காரியம் உன்னை பொறுத்தமட்டில் என்னவென்றால் ஒரு தலைவனாய் நீ இருக்க வேண்டும்.
By an example in your life.
உன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள நல்ல மாதிரியாக மாதிரியிலே தலைவனாய் இரு.
That is point number 1.
இதுதான் முதலாவது குறிப்பு.
Now point number 2.
இரண்டாவது குறிப்பு.
we read in 1 Corinthians chapter 6
ஒன்று கொரிந்தியர் 6 ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்
about sexual sin
பாலியல் உறவு சம்பந்தமான பாவத்தை குறித்து வாசிக்கிறோம்
verse 13
13 ஆம் வசனம்
Food is for the stomach, stomach is for food, God will destroy them both. But the body is not for immorality, but for the Lord, and the Lord is for the body.
வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர்
You got a body.
உனக்கு ஒரு சரீரம் இருக்கிறது
You have a choice now.
உனக்கு இப்பொழுது உனக்கு முன்பாக தெரிவுகள் இருக்கிறது தெரிவுகள்
I can give that body for immorality or I can give it for the Lord
இந்த சரீரத்தை வேசித்தனத்திற்கும் கொடுக்கலாம் அல்லது கர்த்தருக்கும் கொடுக்கலாம்
If your body is given to the Lord
உன்னுடைய சரீரம் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டால்
See a promise
அங்கே ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தியா பார்த்தாயா அதே வசனத்திலே
The Lord will be for your body
கர்த்தரும் உன்னுடைய சரீரத்துக்கு உரியவர்
Do you know how many times I have claimed that promise?
எத்தனை முறை நான் இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்திருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா?
When sickness comes to this body.
வியாதி இந்த சரீரத்திற்கு வரும்பொழுது.
I say Lord,
ஆண்டவரே,
this body is for you.
இந்த சரீரம் உமக்கு சொந்தம்.
Therefore you are for this body.
ஆகவே நீர் இந்த சரீரத்துக்கு உரியவர்.
So heal me.
ஆகவே என்னை சுகப்படுத்தும்.
It's a wonderful thing.
அற்புதமான காரியம்.
That God will take care of your body. If you give your body to the Lord
உன்னுடைய சரீரத்தை நீ கர்த்தருக்கு என்று ஒப்புக்கொடுத்து விட்டால் கர்த்தருடைய சரீரத்தை பொறுப்படுத்திக் கொள்வார்
like you know if you give put your money in a good bank state bank of india
ஒரு நல்ல வங்கி state bank of india என்ற பேங்க்ல உங்களுடைய பணத்தை நீங்கள் டெபாசிட் செய்தால்
you'll never lose it
அதை ஒரு காலம் இழந்து போக மாட்டீர்கள்
the government guarantees you'll get it fully back
அந்த பணத்தை முழுமையாக திரும்ப பெறுவீர்கள் என்று சொல்லி அரசாங்கம் அதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது
but you take your money and put it in some third rate bank bank which opened yesterday
நேற்று தினம் தான் திறந்ததான மூன்றாம் தரமான தரமற்ற ஒரு வங்கியிலே பணத்தை நீங்கள் போட்டீர்கள் என்றால்
what will happen
என்ன நடக்கும்
tomorrow that board will not be there they've gone with your money
நாளைக்கு அந்த பேங்க்ல போய் பார்த்தா அந்த போர்டே கழட்டி கொண்டு பணத்தை தூக்கி கொண்டு போய் இருந்திருப்பார்கள்
so you won't put your money there
ஆகவே அப்படிப்பட்ட வங்கியிலே நீ உன்னுடைய பணத்தை போட மாட்டாய்
this is the lord and this is immorality
இது தேவன் இது வேசித்தனம்
where are you going to put your money
எங்கே உன்னுடைய பணத்தை போட போகிறாய்
this body is more important than money
இந்த சரீரமானது பணத்தை காட்டிலும் முக்கியமானது
if I give it completely to the lord
நான் முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால்
like the bank taking care of my money
எப்படி அந்த வங்கியானது என்னுடைய பணத்தை பொறுப்படுத்திக் கொள்கிறதோ ஒவ்வொரு பைசாவும்
the lord will take care even of my little finger every part of me he'll take care of
என்னுடைய சுண்டு விரலை கூட தேவன் பொறுப்படுத்திக்கொள்வார் என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியையும் அவர் பொறுப்படுத்திக்கொள்வார்
I give it completely to the lord
ஏனென்றால் நான் முழுமையாக கர்த்தருக்கு கொடுக்கிறேன்
I'm not saying I'll never die
நான் ஒரு காலம் மரிக்க மாட்டேன் என்று சொல்லுவதில்லை
even jesus died
இயேசு மரித்தார்
peter died paul
பேதுரு மரித்தார் பவுல் மரித்தார்
they were killed
அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்
but they could not be killed before god's time
ஆனால் தேவனுடைய காலத்துக்கு முன்பாக அவர்கள் கொலை செய்யப்பட முடியவில்லை
i don't believe that i can ever die or be killed before god's time
தேவன் எனக்கென்று நியமித்திருக்க காலத்துக்கு முன்பாக நான் மரிப்பேனோ அல்லது யாராவது என்னை கொலை செய்வார்கள் என்று நான் நம்பவில்லை
if you give your body to the lord it will be true of you also
நீ உன்னுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால் உன்னை பற்றியும் அப்படி தான் காரியம் மெய்யா இருக்கும்
not by cancer not by road accident
கேன்சரோ ரோட்லே வரக்கூடிய நடக்கக்கூடிய விபத்தினாலேயோ மரிக்க
மாட்டேன்
அல்லது அந்தி கிறிஸ்தவருடைய ஆட்கள் உன்னை கொலை செய்வதோ அது ஒரு காலம் நடைபெறாது தேவன் நியமித்த காலத்துக்கு முன்பாக அது நடக்காது
If you don't give your body to the Lord,
அவருடைய சரீரத்தை நீ தேவனுக்கு கொடுக்காத பட்சத்தில்
you can have all types of problems in your body.
உன்னுடைய சரீரத்தில் எல்லாவிதமான பிரச்சனைகளும் தோன்றும்.
And here it says that sexual sin is a special type of sin.
இங்கே பாலியல் சம்பந்தமான பாவமானது அது ஒரு விசேஷித்த விதமான தனித்துவம் வாய்ந்த பாவமா இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
Everything is a sin.
ஒவ்வொன்றும் பாவம் தான்.
Murder is a sin.
கொலை பாவம்.
Stealing is a sin.
திருடுதல் பாவம்.
And telling lies is a sin.
பொய் சொல்வது பாவம்.
Cheating in an examination is a sin.
பரீட்சையில் காப்பி அடிப்பது பாவம்.
Adultery is a sin.
விபச்சாரம் பாவம்.
But here it says.
அது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது?
See verse 18, 1 Corinthians 6:18.
1 கொரிந்தியர் 6:18.
Every other sin is a sin outside the body. But the immoral man sins against his own body.
மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான்
It's not just adultery.
ஏதோ விபச்சாரம் மட்டுமல்ல வேசித்தனம் மட்டும்
There are many forms of immorality.
இந்த வேசித்தனத்திற்கு வித்தியாசமான வகைகள் இருக்கிறது
We can commit sexual sin without a woman.
ஒரு ஸ்திரீ இல்லாமலேயே நீங்கள் பாலியல் சம்பந்தமான பாவத்தில் ஈடுபட முடியும்
You know that.
உனக்கு அது தெரியும்.
Even in your mind.
உன்னுடைய மனதிலே.
Immorality is a special type of sin.
ஒழுக்கக்கேடு என்பது அது விசேஷித்த விதமான ஒரு பாவம்.
Yeah, so here it says in verse 18 that immorality is in a special category all by itself and all the other sins are another group.
மற்ற எல்லா பாவங்களும் வேறு ஒரு பட்டியலில் இடம்பெறும் பொழுது இந்த வேசித்தனம் மட்டும் விசேஷித்தமாக இன்னொரு பட்டியலில் இடம்பெறுகிறது.
So when the Bible says that, you have to be particularly careful about sexual sin.
ஆகவே வேதமே அதை சொல்லும் பொழுது நாம் வேசித்தனத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா எச்சரிப்பாக இருக்க வேண்டும்.
And you know, as young men, this is the biggest temptation all of us have.
வாலிபர்களா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக நமக்கு வருகிறது.
I know when I was a young man your age, that was the biggest temptation for me.
உன்னுடைய வயதிலே நானும் இருக்கும் பொழுது எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சோதனையாகவே இருந்தது.
It is for everybody.
அது எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனை.
If you are not tempted like that, then you are probably physically sick.
இது போல நீ சோதிக்கப்படவில்லை என்றால், எனக்கு சோதனையே இந்த பகுதியில் வரவில்லை என்றால், சரீர பிரகாரமாக ஏதோ உனக்கு ஒரு நோய் இருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
Or you may be half a woman or something.
அல்லது நீ பாதி ஸ்திரியாக இருக்கக்கூடும்.
But if you are a real man, you will be tempted very strongly in this sexual area.
ஆனால் உண்மையான ஒரு புருஷனாய் ஒரு ஆணாய் நீ இருந்தால் இந்த பாலியல் பகுதியிலே உனக்கு வரக்கூடிய சோதனையானது மிகவும் வலிமையாக இருக்கும்.
And it starts from the time you are 13 or 14.
13 வயது 14 வயது ஆக ஆரம்பித்து விடுகிறது.
It never stops.
அது நிற்பதே இல்லை.
Till you are maybe 60 or 70
60 70 வயது வரை இது போய் கொண்டே இருக்குது.
It just goes on. I mean, it becomes, it's very strong even when you are 30 40, then it sort of slowly declines.
30 40 வயசு ஆகும் பொழுது பார்த்தால் அது உச்ச கட்டத்துக்கு போய் அதற்கு பிறகு தான் அது இறங்க ஆரம்பிக்கும்.
So you got a long battle in front of you. It's not 1 or 2 years.
ஆகவே ஏதோ உனக்கு முன்பாக 1 2 ஆண்டுகள் போராட்டம் அல்ல, உனக்கு முன்பாக ஒரு பெரிய நீண்ட கால ஒரு போராட்டம் இருக்குது.
You're going to battle this even after you get married.
திருமணமான பிறகும் கூட நீ இந்த பகுதியிலே போராடித்தான் ஆகணும்.
So don't think that I'll get married and the battle will be over.
அப்பாடா திருமணம் ஆகி விட்டது, இனிமேல் இந்த போராட்டமே இல்லை என்று எண்ண வேண்டாம்.
You go and ask.
எந்த திருமணமான ஒரு மனிதனும், ஆனால் நேர்மையான மனிதனாக இருக்க வேண்டும், அவரை பார்த்து நீங்கள் கேளுங்கள்.
They'll tell you it's a battle.
இது உண்மையாலுமே ஒரு போராட்டம் தான் என்று சொல்வார்கள்.
It's got nothing to do with marriage. It's got to do with our flesh.
இது திருமணத்தை சார்ந்ததல்ல, இது நம்முடைய மாம்சத்தை சார்ந்த ஒரு சோதனை.
Maybe a little easier after you get married.
திருமணமான பிறகு ஒருவேளை இந்த போராட்டம் சற்று எளிதாக மாறலாம்.
But there are so many married people who fall into sin.
ஆனால் எவ்வளவோ திருமணமான மனிதர்கள் இந்த பாவத்திலே விழுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம்.
So that is why before you get married.
ஆகவே தான் திருமணமாவதற்கு முன்பதாகவே
fight this battle and overcome.
நீ இந்த போராட்டத்திலே போராடி நீ ஜெயிக்க வேண்டும்.
And don't get discouraged if you fall.
நீ வீழ்ச்சி அடைந்தால் ஒரு காலம் சோர்ந்து போக வேண்டாம்.
Get up.
எழுந்திரு.
Fall, get up. Just like a child learning to walk.
ஒரு குழந்தை நடப்பதற்கு கற்றுக்கொள்கிறது போல நீ விழுந்தாலும் எழுந்திரு, விழுந்தாலும் எழுந்திரு.
Like I was saying the other day.
இன்னொரு நாளிலே நான் சொன்னது போல.
Supposing two of us are wrestling with some very strong man.
ரெண்டு பேர் ஒரு மிகுந்த வலிமுள்ள ஒரு மனிதனோடு கூட, பலசாலியோடு கூட சண்டை போடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம்.
He is wrestling and I am wrestling.
இவர் சண்டை போடுகிறார், நானும் சண்டை போடுகிறேன்.
Equally strong, mighty strong wrestler.
இரண்டு பேருமே வலிமையான ஒரு மல்யுத்தக்காரர்கள் தான்.
And we can, that wrestler we can picture as sexual temptation.
அந்த மல்யுத்த வீரனை நாம் பாலியல் சோதனைக்கு ஒப்பிடலாம்.
He is very muscular.
அவன் மிகுந்த தசைகளும் நார்களும் பலன் கொண்ட ஒரு மனிதனாக
இருக்கிறான். And he fights with me. I struggle and I fall down.
அவன் என்னோடு கூட சண்டை போடுகிறான், நானும் போராடி பார்க்கிறேன், கடைசியாக விழுந்து விடுகிறேன்.
Now supposing he doesn't struggle and just yields every time.
இவர் போராடாமல் ஒவ்வொரு முறையும் சண்டை, சின்ன சண்டை வந்த உடனே அப்படியே விட்டு கொடுத்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம்.
Muscle man comes.
அந்த உருண்டு பிறண்ட தசையுடைய மனிதன் வருகிறான்.
And he says okay.
ஐயோ சரி, என்னால முடியாது என்று உடனே விழுந்து விடுகிறான்.
He falls immediately.
உடனடியாக விழுந்து விடுகிறார்.
When he gets up.
அதுக்கு பிறகு எழுந்திருக்கிறார்.
Again that man comes, again he falls.
அந்த மனிதன் அப்படியே வருகிறான், திருப்பி விழுந்து விடுகிறான்.
I am also falling down.
நானும் விழுகிறேன்.
But I'm fighting with him before I fall down.
ஆனால் நான் விழுவதற்கு முன்பதாக நன்றாக சண்டை போட்டு முடிந்த அளவு போராடி விழுகிறேன்.
Sometimes 5 minutes, sometimes 5 hours.
சில சமயத்தில் 5 நிமிடம் போராடுகிறேன், சில சமயத்தில் 5 மணி நேரம் போராடுகிறேன்.
Tomorrow same thing, day after day.
அடுத்த நாளும் அப்படித்தான், அடுத்த நாளும் இதே போல சண்டை போட்டுகிறேன், போராடுகிறேன், அடுத்த நாள் வருஷம் தோறும்.
For 10 years.
10 ஆண்டுகள்.
Say from 14 to the age of 24 you.
14 வயதிலிருந்து 24 வயது வரை போராடி 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 கொண்டே இருக்கிறேன்.
Whereas another chap from that 14 to 24 he just gave and gave and gave.
ஆனா இன்னொரு மனிதன் அவன் 14 வயதில இருந்து 24 வரை வயது வரை அந்த மல்யுத்தக்காரன் சோதனை வரும்பொழுதெல்லாம் உடனே 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 விழுந்து விடுகிறான், சண்டை போடுவதில்லை.
He could also not defeat him, I could also not defeat him.
நானும் அவனை ஜெயிக்க முடியவில்லை, இவரும் அவனை ஜெயிக்க முடியவில்லை.
But whose muscles will be stronger, his or mine?
ஆனால் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இவருடைய தசை இப்பொழுது வலிமை பெற்றிருக்குமா அல்லது என்னுடைய தசை வலிமை பெற்றிருக்குமா?
Mine.
யாருடைய தசை?
Even though I was defeated just like him.
இவரை போலவே நானும் தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய தசை வலிமை பெற்றிருக்கும். ஏன்?
Because I struggled against him.
நான் அவனுக்கு விரோதமாய் முடிந்த அளவு போராடி
இருக்கேன். Sometimes I struggled for 5 hours.
சில சமயத்தில் 5 மணி நேரம் போராடுகிறேன்.
That made me strong.
அது என்னை வலிமையுள்ளவனாய் மாற்றி இருக்கிறது.
That's the picture.
அவ இதுதான் அந்த காட்சி.
That when you battle against sex.
நீ செக்ஸ்க்கு விரோதமாக போராடும் பொழுது.
Thoughts.
சிந்தையிலே.
Temptation to read books.
செக்ஸ் புத்தகத்தை படிப்பதற்குரிய சோதனை.
See certain pictures.
சில அசிங்கமான படங்களை பார்ப்பதற்குரிய சோதனை.
Don't give up the fight.
அந்த போராட்டத்தை விட்டு விடாதே.
If you fall down, get up.
விழுந்து விட்டால் எழுந்திரு.
And avoid anything that will lead you into temptation.
உன்னை சோதனைக்குள்ள நடத்தக்கூடியதான எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை நீ தவிர்த்து
விடு. Don't mingle with friends who are always circulating these dirty books.
இந்த அசுத்தமான புத்தகங்களை படிப்பதற்கு எல்லாருக்கும் சூழ்நிலையிலே விடுகிறவர்களுடைய நண்பர்களை தவிர்த்து விடு.
And friends who are always telling about their stories with girls and all, don't spend your time listening to it.
நான் இந்த பெண்ணு கிட்ட பழகுன அந்த பெண்ணு பழகுனன்னு சொல்லி கதை சொல்லுகிற நண்பர்களை உங்களுக்கு செவி கொடுத்து கேட்க வேண்டாம்.
And be very careful in your relationship with girls.
பெண்களோடு கூட உனக்கு உள்ள உறவிலே மிக 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 எச்சரிக்கையாயிரு.
It's all right to talk to them.
பெண்களிடத்தில் பேசுவது தவறல்ல, சரிதான்.
But be careful that you don't keep on admiring and looking at one or two of them.
ஆனால் அது அந்த பெண்களில் யாரோ குறிப்பிட்ட ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ வா என்ன அழகா இருக்கா என்ன அழகா இருக்கா சொல்லி மெச்சிக்கொள்வதையும் அவர்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பதையும் தவிர்த்து விடு.
We cannot avoid seeing that some girl is beautiful. That's natural.
சில பெண் அழகா இருக்கிறாளே என்பது பார்ப்பதை நாம் தவிர்க்க முடியாது. அது இயல்பாக வரக்கூடிய ஒரு உந்துதல்.
But if you keep on looking, you can be tempted.
ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ சோதிக்கப்படுவாய்.
See in Proverbs.
நீதிமொழிகளில்.
It says like this.
இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
In verse 25, chapter 6, verse
6 அதிகாரம் 25வது வசனம்.
Proverbs 6:25.
6 அதிகாரம் 25வது
வசனம். Don't desire her beauty in your heart, don't let her catch you with her eyelids.
உன் இருதயத்திலே நீதிமொழிகள் 6:25. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே.
You know a woman can catch you with her eyelids.
உனக்கு தெரியுமா ஒரு பெண் உன்னை தன்னுடைய கண்ணிமைகளினாலே பிடித்து விடுவாள்.
We catch people with our hands.
நம்ம மக்களை எப்படி பிடிக்கிறோம்? கையை வச்சு தான் பிடிக்கிறோம்.
But a woman,
அதல ஒரு ஸ்திரீ,
with the eyelids.
ஒரு பெண் தன்னை கண்களை வைத்தே உங்களை பிடித்து விடுவாள்.
Amazing, these small eyelids can catch a strong man.
ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு சின்ன கண்ணு உங்களை போல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளை பிடிச்சிராங்க.
Not even eyes, it's eyelids only.
கண்ணுன்னு கூட சொல்லல, கண் இமைகள் போய் இது போய் உங்களை பிடிக்குது.
It's amazing.
வியப்பா இருக்குது.
You know, you must read Proverbs regularly.
நீங்கள் தவறாமல் நீதிமொழிகளை வாசிக்க வேண்டும்.
Fight the battle, God will help you.
போராட்டத்தை போராடுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி
செய்வார். Ask God to fill you with the Holy Spirit.
ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள்.
Listen to messages that challenge you to be pure.
பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உன்னை சவாலிடக்கூடியதன செய்திகளை அடிக்கடி கேளுங்கள்.
Seek fellowship with people who are interested in godliness.
தேவ பக்தியுள்ள வாழ்க்கையில் விருப்பமுள்ள மக்களோடு கூட ஐக்கியத்தை நாடுங்கள்.
Read the word of God.
தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள்.
Sometimes fast and pray.
சில சமயத்திலே உபவாசித்து ஜெபம் பண்ணு.
Maybe once a week.
வாரத்தில் ஒரு நாளாவது.
These things will help you to be disciplined.
இவைகள் எல்லாம் உனக்கு ஒழுங்கை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்.
Then I want to say a third thing.
மூணாவது காரியத்தை சொல்ல
வேண்டும். The first thing I said, you must be leaders and examples.
நான் சொன்ன முதல் காரியம், நீ தலைவனாய் ஒரு மாதிரியா இருக்க வேண்டும்.
Second, you must fight the battle against sex constantly.
இரண்டாவது காரியம், தொடர்ந்து நீ இந்த பாலியல் சம்பந்தமான சோதனைகளிலே போராட வேண்டும்.
Third,
மூன்றாவது,
honor authority wherever you find it.
எங்கெல்லாம் அதிகாரத்தை காண்கிறாயோ அங்கெல்லாம் அந்த அதிகாரத்திற்கு கணம் செய்.
First of all, your father and mother.
முதலாவதாக உன்னுடைய தகப்பன் தாய்.
You may not agree with them.
அப்பா அம்மாவோட கூட நீ ஒத்துக்கொள்ளாமல் இருக்கலாம்.
You may be wrong in so many areas.
பல பகுதிகளில் உன்னுடைய அப்பா அம்மா தவறாக இருக்கலாம்.
See, Jesus was perfect. Joseph and Mary were imperfect.
யோசேப்பு மரியாள் பூரணமற்றவளாய் இருந்தார்கள். இயேசுவே பூரணவனாய் இருந்தார்.
But he submitted.
ஆனாலும் இயேசு கீழ்ப்படிந்திருந்தார்.
How can you submit to somebody who is imperfect?
பூரணமற்றவர்களுக்கு எப்படி ஒரு பூரணமானவர் கீழ்ப்படிய முடியும்?
Because God told him to submit to Joseph and Mary.
யோசேப்புக்கு மரியாளுக்கும் கீழ்ப்படிந்திருந்த தேவன் சொன்னபடினாலே.
So honor your father and mother.
ஆகவனுடைய தகப்பனையும் தாயையும் கனமண்ணு.
For example, if they are idol worshippers and tell you to worship idols.
உதாரணமாக உன்னுடைய அப்பா அம்மா விக்கிரகாரணைக்காரராக இருக்கிறார்கள், நீயும் இந்த விக்கிரகத்தை சாமியை வணங்கு என்று சொன்னால்,
you say, Daddy, I can't do that.
அப்பா, என்னால் அதை செய்ய முடியாது.
I respect you.
நான் உங்களை மதிக்கிறேன்.
I love you.
உங்களை நேசிக்கிறேன். But
God is higher than you.
உங்களை காட்டிலும் தேவன் மேலானவர்.
And I have to respect what he says.
அவர் என்ன சொல்கிறார் அதையும் நான் மதிக்க வேண்டும். அப்பா,
if your father tells you to tell a lie,
உங்க அப்பா உன்னை பொய் சொல்ல சொல்கிறார்,
or give a wrong age in the school certificate,
அல்லது பள்ளி பத்திரத்திலே தவறான வயதை போட சொல்கிறார்,
or the wrong marks in your application,
அல்லது நீ விண்ணப்பம் செய்வதிலே தவறான மார்க்குகளை போட்டு விண்ணப்பிக்க சொல்கிறார்,
say, I can't do that.
நான் அதை செய்ய முடியாது அப்பா என்று சொல்லி,
I can't tell a lie.
நான் ஒரு பொய் சொல்ல முடியாது அப்பா.
I don't want to get into a college by telling a lie.
பொய் சொல்லி ஒரு கல்லூரிக்குள்ளாக நான் போக விரும்பல அப்பா.
Daddy, I respect you, love you, but I can't do what God tells me.
அப்பா, உங்களை மதிக்கிறேன், உங்களை கனம் பண்றேன், ஆனா தேவன் இது வேண்டாம் என்று சொன்னால் அதை நான் செய்ய விரும்பவில்லை.
You are respectful, but you are not obeying it.
நீங்கள் இப்பொழுது அப்பாவுக்கு அம்மாவுக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள், ஆனால் அவர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிவதில்லை. என்றால் நீ தேவனுக்கு கீழ்ப்படிய
விரும்புகிறாய்.
நீ கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவையில்லை.
In things which are not mentioned in the word of God, obey them.
வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களுக்கு நீ கண்டிப்பாக தாராளமாக அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி.
If they tell you to go 10 times to the shop, go 10 times to the shop.
கடைக்கு 10 தடவை போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா, போயிட்டு வா என்று சொன்னால் போய் கொண்டு வா.
But when it comes to God's word, you can disobey.
ஆல் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லக்கூடிய விஷயத்திலே நீ கருத்து ஒத்துக்கொள்ளாமல்
இருக்கலாம். They ask you to marry an unbeliever.
அவிசுவாசியை கல்யாணம் பண்ண சொல்கிறார்கள்.
Say, I'm sorry dad, I cannot do it.
அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னால செய்ய முடியாது.
Thank you for your love for me.
நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்புக்காக உங்களுக்கு நன்றி.
I cannot marry an unbeliever.
ஆனால் அவிசுவாசியை நான் ஒரு காலம் திருமணம் செய்ய முடியாது என்று சொல்லி விடுங்கள்.
Respect authority.
ஆகவே அதிகாரத்தை மதியுங்கள்.
Respect authority in your school and college.
பள்ளியிலேயும் கல்லூரியிலேயும் உள்ள அதிகாரத்தை மதியுங்கள்.
So many people make fun of their teachers and rebel against the teachers and
நிறைய
rudely.
மாணவர்கள் தங்களுடைய ஆசிரியரை கேலி பண்ணுகிறார்கள், கிண்டல் பண்ணுகிறார்கள், காரசாரமாக கோபமாக பேசுகிறார்கள்.
You must never join with such people.
நீ ஒரு காலம் அப்படிப்பட்டவர்களை சேர்ந்து கொள்ள கூடாது.
Respect your teachers.
உன் ஆசிரியர்களை மதிக்க பழகு.
That's true Christianity.
அதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
If you're working in an office,
நீ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வாயானால்,
respect your boss.
உன்னுடைய மேலதிகாரியை கனம் செய்.
He may be a drunkard.
அவர் ஒரு குடிகாரனாக இருக்கலாம்.
He may be an immoral man.
அவன் ஒழுக்க நெறி கெட்டவனாக இருக்கலாம்.
But he is the boss in the office.
ஆனாலும் அலுவலகத்தில் அவர்தானே மேலதிகாரி.
You don't have to have confidence in him, but you got to submit to him.
அவரிடத்தில் நம்பிக்கையா இருந்தால் தான் கீழ்ப்படிய வேண்டிய தேவையில்லை. நீங்கள் கீழ்ப்படியலாம்.
You do whatever he tells you.
அவர் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்கள்.
You may have no respect for him as a man.
அவர் மனிதனாக அவரை மதிக்காமல் இருக்கலாம்.
But he is your boss.
ஆனால் உனக்கு மேல் அதிகாரி.
Don't create problems for him.
அவருக்கென்று பிரச்சனை உண்டாக்கி விட வேண்டாம்.
If you are not getting enough pay,
போதுமான சம்பளம் உனக்கு கிடைக்கவில்லை என்றால்,
you can go to your boss and say, cost of living has gone up, sir. Can you please increase our pay?
மேல் அதிகாரத்திலே போய் விலைவாசி எல்லாம் ஏறி விட்டது, என்னுடைய சம்பளத்தை கொஞ்சம் ஏற்றி தருவீங்களா என்று நீ கண்ணியமாய் கேட்கலாம். அதிலே கேட்பதில் தவறில்லை.
Or some other benefit you need.
அல்லது உனக்கு தேவையான வேறு சில ஆதாயங்களை கேட்பதில் தவறில்லை.
You can ask for a bonus.
போனஸ் கேட்கலாம்.
Nothing wrong.
தவறில்லை.
But if they don't give it,
ஆனால் கொடுக்காவிட்டால்,
you should not join all the inquilab zindabad people throwing windows, breaking windows and all that.
Zindabad என்ற கொடி பிடிக்கக்கூடிய மக்களோடு கூட சேர்ந்து நீ ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது, அவரோடு கூட சேரக்கூடாது.
Asking is right, but fighting is wrong.
கேட்பது சரி, சண்டை போடுவது தவறு.
Stand up for the Lord in these things.
இந்த நாட்களிலே தேவனுக்காக நீ எழுந்து நில்.
What if your boss asks you to give money for some Hindu idol feast?
ஒரு இந்து விக்கிரகாரணை விழா வருகிறது, அதற்கு ஆயுத பூஜை வருகிறது, அது போல காரியத்துக்கு பணம் கேட்கிறார்.
Sir, I'm sorry, my God does not permit me to give money for that.
இந்த காரியத்துக்காக பணத்தை கொடுப்பதற்கு என்னுடைய தேவன் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லிவிடுங்கள்.
If you ask me to give money for some poor widow or orphan, yeah, I'll gladly give.
ஒரு அனாதைக்காகவோ ஒரு விதவைக்காகவோ பணம் கேட்டால் நான் தாராளமாக கொடுக்கிறேன்.
But not for some feast which my faith does not permit me to give.
என்னுடைய மார்க்கம் கொடுப்பதற்கு அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் என்னால் கொடுக்க முடியாது.
He says, well, I'll sack you from your job.
வேலை விட்டவனைய நீக்க போறேன்னு சொன்னா,
he says, sir, that is your choice, but I cannot go against my God.
ஐயா, அது உங்களுடைய தெரிவு, ஆனால் என்னுடைய தேவனுக்கு விரோதமாக நான் செய்ய முடியாது.
I respect you, sir, but I have to respect God more.
ஐயா, உங்களை நான் மதிக்கிறேன், ஆனால் என் தேவனை அதிகமாக மதிக்க வேண்டும்.
You know, sometimes God will change the mind of that boss and make him respect you.
சில சமயத்தில் அவர் தன்னுடைய மனதை, தேவன் அவருடைய மனதை மாற்றிவிட்டு அவர்களை மதிக்க ஆரம்பித்து விடுவார்.
அதே போல you must respect the authorities in society.
சமுதாயத்திலே காணப்படுகிற அதிகாரங்களை மதிக்க வேண்டும்.
Rules the government gives, we have to follow them.
அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும்.
And then finally in the church.
கடைசியாக சபையிலே.
In the church also God has appointed some elders.
சபையிலேயும் கூட தேவன் சிலரை மூப்பராக நியமித்திருக்கிறார்.
Some are good elders, some are bad elders.
சிலர் நல்ல மூப்பர்களாக இருக்கிறார்கள், சிலர் கெட்ட மூப்பர்களாக இருக்கிறார்கள்.
But in the church, in church matters, you must listen to them and not cause problems for them.
சபையை குறித்த காரியங்களிலே நீங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டுமே அல்லாமல் அங்கே நீங்கள் பிரச்சனையை உருவாக்குகிறவர்களாக இருக்க கூடாது.
If there is some mistake with them,
அவர்களிடத்தில் தவறு ஏதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்,
speak to some older brothers.
அவரை காட்டில மூத்தவர்களிடத்தில் நீங்கள் போய் பேசுங்கள்.
There's nothing wrong in that.
அதில் தவறு இல்லை.
Say, brother, I think there's something wrong with our elder. He's not doing things right.
சகோதரரே, என்னுடைய மூப்பர் இந்த விஷயத்தில் தவறுகிறவரா இருக்கிறார் என்று எண்ணுகிறேன்.
You must not gang up with other young people and cause rebellion in the church.
ஆனால் சபையில் உள்ள மற்ற வாலிபர்களையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள், போய் கேட்போம் என்று சொல்லி அங்கே முரட்டாட்டம் பண்ணக்கூடாது.
God will never bless you for that.
அப்படியானால் கர்த்தர் ஒரு காலம் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது.
You can leave that church and join another church. That's okay.
அந்த சபையை விட்டுவிட்டு வேறொரு சபையில் நீ போய் சேர்ந்து கொள்ளலாம். அது நல்லதுதான்.
I've done that many times.
அநேக சமயத்தில் நான் அதை செய்திருக்கிறேன்.
Sometimes I was not happy in a church in my younger days.
என்னுடைய வாலிப நாட்களில் சில சபையில் நான் சந்தோஷமாக இல்லை.
As long as I sat there, I submitted.
அங்கே உட்கார்ந்திருக்கும் வரை நான் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன்.
But then I felt I can't stay here.
இனிமேலும் இங்கே தங்கியிருக்க முடியாது என உணரும்பொழுது,
look for another church and went there.
நான் வேறு நல்ல சபையை பார்த்து அங்கே போய் இருக்கிறேன்.
So remember these three things.
இந்த மூன்று காரியங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
You have a responsibility to be a leader and an example to others.
மற்றவர்களுக்கு நீ தலைவனாக மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கிறது.
Secondly, you must fight the battle against sex all your life.
இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக பாலியல் சம்பந்தமான வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் போராடி ஜெயிக்க
வேண்டும். Don't expose yourself to temptation in that area.
அந்த பகுதியிலே வரக்கூடிய சோதனைகளுக்கு உன்னை நீயே போய் உன்னை அங்கே காண்பித்துக்
கொள். And then thirdly,
மூன்றாவதாக,
submit to authority in the family, in society and in the church.
குடும்பத்திலே, சமூகத்திலே, சபையிலே காணப்படுகிற அதிகாரங்களுக்கு நீ அடங்கிரு.
And God will bless you.
தேவன் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to live by these truths that we have heard.
நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய மாட்டவரே.
We ask in Jesus' name.
இயேசு